சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி.
27. புத்தர் சிலை மர்மம். உள்ளம் காதலின் கல் வெறி கொண்டதால் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஆசை துடித்தது நிற்க. இன்பத்தை அள்ளி வீசிய இரு கருவிழிகளால் தன்னை நோக்கிய பூவழகி சற்றென்று வாயிற் பக்கமும் கண்களை ஓடவிட்டதையும், அப்படி ஓடவிட்டதும் அவள் செந்தாமரை முகத்தில் காதல் பொழிவு மறைந்து கோபச்சாயையும் திகிலும் கலந்து படர்ந்து விட்டதையும் கவனித்த இளம் சுழியன் அவள் உணர்ச்சி மாற்றத்திற்கு காரணத்தை அறிய விரும்பி தன் கண்களையும் வாயிற்படி பக்கம் திருப்பினார். தங்கள் இருவரையும் உற்று நோக்கிய வண்ணம் வஞ்சிமா நகரின் அந்த பெருமாளிகையின் உயர்ந்த வாயிற்படியின் உச்சியை தொடும் நல்ல உயரத்துடனும் வாயிற்படி அகலத்துக்கு சற்று அதிகமாகவே உடல் அகலம் இருந்ததால் உடலை ஒரு பக்கம் ஒரு கிழித்தும் நின்றிருந்த ராட்சச சொரூபத்தை கண்டதும் இளம் சுழியன் முகத்தில் கோபத்துக்கு பதில் ஆச்சரிய சாயை துளிர் விட்டதன்றி முதலில் கோபத்துடன் திரும்பிய கண்களிலும் எல்லையற்ற அடக்கமும் பணிவும் பரவலாயிற்று. எதிர்பாராத விதமாக அந்த மனிதன் திடீரென்று சந்தித்து விட்டதால் ஏதும் பேச வழியில்லாமல் நின்ற சோழர் படை உபத்தலைவனை நோக்கி புன்முறுவல் செய்த ராட்சச சொரூபம் வாயிற்படியை விட்டு நீங்கி மிகுந்த சொந்தத்துடன் உள்ளேயும் காலடி எடுத்து வைத்தது. முன்னறிவிப்பு சிறிதும் இல்லாமல் அத்தனை துணிவுடன் தன் பள்ளி அறையில் நுழைந்த அந்த மனிதனை பார்த்தால் கண்களில் கோபமும் தங்கள் ஏகாந்தத்தை கெடுத்த அந்த மனிதனை பார்த்ததும் படைத்தலைவன் ஏதும் பேசாமல் அடங்கி ஒடுங்கி நிற்கின்றானே என்ற எண்ணத்தால் சிந்தையில் வெறுப்பும் ஒருங்கே அடைந்த பூவழகி படைத்தலைவனை தன் கையால் ஒதுக்கி கொண்டு ஒரு அடி முன்னெடுத்து வைத்து, யார் நீ? இங்கு வர உனக்கு யார் அனுமதி அளித்தது? என்று கனல் கக்கும் சொற்களை கூட்டினாள். பதிலுக்கு அந்த மனிதன் புன்முறுவலே செய்ததால் வியப்புடன் அவனை நோக்கினாள் பூவழகி. நல்ல பருத்த உடலானாலும் சதை நன்றாக கெட்டிப்பட்டு உயரமும் அதிகமாக இருந்ததால் அந்த மனிதனுடைய சரீரம் விகாரமாக இல்லாமல் கம்பீரமாகவே இருந்தது. அவன் பெருத்த இடையைச் சுற்றி பட்டையாக சென்ற கச்சையிலிருந்து தொங்கிய வாளின் நீளமும் அகலமும் சாதாரண போர் வாள்களை விட அதிகமாகவே இருந்ததை கவனித்த பூவழகி, இத்தனை பெரிய வாளை சுழற்றக்கூடியவன் உண்மையில் பெரிய வீரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தாள். வாள் பெரியதாக இருந்தாலும் அதில் வேலைப்பாடுகள் இல்லாது இருந்ததை கவனித்த வேளிற்குலப்பாவை, அந்த மனிதன் யாராக இருந்தாலும் அவன் படோடாபத்தில் பிரியமில்லாதவன் என்பதை புரிந்து கொண்டாள். அந்த மனிதனின் எளிய வாழ்க்கைக்கு சரிகையோ பூ வேலைப்பாடோ சிறிதும் இல்லாத அவன் மேலங்கியும் ஆபரணம் ஏதும் இல்லாத கழுத்தும் சான்றாக நின்றன. இத்தனைக்கும் அவன் விசாலமான கண்களில் தெரிந்த கம்பீரமும் கருணையும் பெரிய உதடுகளில் விளையாடிய குறுநகையும் அதனால் சற்றே புடைத்து நின்ற கன்ன கதுப்புகளும் அவன் பெருங்குடியில் பிறந்தவன் என்பதை சந்தேகமர நிரூபித்தன. அவ்வளவு கம்பீரமான முகத்துக்கு அதிக கம்பீரத்தையும் ஓரளவு பயங்கரத்தையும் கூட அளித்தது அவன் பெருமீசை மட்டுமல்ல, சுருட்டை சுருட்டியாக இரும்பு கம்பிகளைப் போல வளைந்து வளைந்து தொங்கிய அவன் தலைமயிர்களும் தான். அந்த தலைமயிரின் விசித்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட பூவழகி, இப்படியும் சிகை இருக்க முடியுமா என்று பிரமித்தாள். அவன் தலைக்கேசங்கள் முழுக்க கருப்பாக இல்லாமல் ஓரளவு பழுப்பாகவே இருந்தபடியால் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இரும்பின் மூலக்கணியைப் போல காட்சியளித்ததன்றி அவை கண்டிருந்த முறை ஏதோ பல இரும்பு வளையங்களின் தொகுப்பு போல தெரிந்ததல்லாமல் சில இடங்களில் மயிர் குச்சி குச்சியாக அணிகளைப் போலவும் எழுந்து நின்றது. வினோதமான அந்த தலைமுடியை கவனிக்க பூவழகிக்கு வியப்பாக இருந்தாலும் படைத்தலைவன் உணர்ச்சிகள் மட்டும் வேறு மார்க்கத்தில் திரும்பி அவன் உள்ளத்தை ஏதேதோ எண்ணங்களே சுழலவிட்டன. வாயிற்படியில் நின்ற அந்த மனிதனை அந்த இடத்தில் சந்திக்கப் போவதாக கனவில் கூட நினைக்காததாலும் அப்படி அவனை சந்தித்து விட்டதன் விளைவாக அவனுக்கு தான் சொல்லக்கூடிய சமாதானங்கள் பல இருந்தாலும் பேச்சை எப்படி துவங்குவது என்று புரியாமல் திணறிய படைத்தலைவனை பூவழகையின் இரண்டாவது கேள்வி சுயநிலைக்கு கொண்டு வந்தது. நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இங்கு வர? என்று கடும் கோபத்துடன் கேட்டாள் பூவழகி. கேள்வி மிக உஷ்ணமாக கிளம்பினாலும் அந்த மனிதன் பதில் மட்டும் மிக சாந்தமாகவே வெளிவந்தது. பெண்களின் அறையில் நுழைய சந்திர வெளிச்சம் அனுமதி கேட்பதில்லை, தென்றலோ சூறாவளியோ அனுமதி கேட்பதில்லை, சாளரம் திறந்திருந்தால் தானே உள்ளே நுழைகின்றன என்றான் அந்த மனிதன். அந்த மனிதன் சொன்ன பதில் வேடிக்கையாக இருந்தது பூவழகிக்கு. இரும்பு கம்பிகளைப் போன்ற பயங்கரமான அவன் தலைமயிரை நோக்கிய பூவழகி, தென்றல் மிக நன்றாக இருக்கிறது என்று இகழ்ச்சியோடு கூறியதன்றி, ஏன் உள்ளே நுழைந்தாய் என்று கேட்டால் தவிப்படுகின்றாயே, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேள்வியொன்றையும் வினவினாள். பதிலுக்கு அரக்கன் போன்ற அந்த மனிதன் லேசாக நகைத்துவிட்டு கூறினான், பெண்ணே, கவிக்கும் பைத்தியத்துக்கும் அதிக வேற்றுமை இல்லை என்பது உனக்கு தெரியுமா?
தெரியும். ஆனால் கவிகள் கண்ட இடங்களில் நுழைவதில்லை.
கண்ட இடம் என்று நினைத்திருந்தால் இங்கு நானும் நுழைந்திருக்க மாட்டேன்.
சொந்தம் என்று நினைத்து நுழையாதே. வெட்டும் கத்தி போல் எழுந்தது பூவழகையின் அடுத்த கேள்வி.
ஆம், நீ பைத்தியம் அல்ல.
பின் திமிர் பிடித்தவன்.
யார் சொன்னது?
உன்முகம் சொல்கிறது.
அப்படியா?
அது மட்டுமல்ல,
வேறு எது சொல்கிறது?
உன் இரும்பு தலை. இதை கேட்டதும் பூவழகியை அடக்க முன்வந்த இளம் சழியனை தடுத்து அந்த மனிதன் சற்று பெரிதாகவே கலகலவென நகைத்து விட்டான். தங்கள் இருவரின் உரையாடலையும் கேட்டுக்கொண்டு திடீர் என்று உள்ளே நுழைந்தது அல்லாமல் இருமாப்புடன் பேசிய அந்த இரும்பு தலையனை அடக்க முன்வராமல் இடித்த புள்ளி போல் இருந்தது அல்லாமல் தன்னையே அடக்க முன்வந்த படை தலைவன் மீது சீற்றம் ததும்பிய விழிகளை நாட்டிய பூவழகி,
யார் இவன்? எதற்காக நகைக்கின்றான்?
என்று வினவினாள். பூவழகி, இவர் என்று ஏதோ பதில் சொல்ல துவங்கிய இளம் சிறியன் வார்த்தைகளை இடையிலேயே வெட்டிய அந்த மனிதன்,
படை தலைவரே, நீர் எதற்காக சிரமப்பட வேண்டும்? பூவழகியே நான் யார் என்று சொல்லிவிட்டாளே என்றான்.
நான் எங்கு சொன்னேன் என்று சீறினாள் பூவழகி.
இரும்பு தலையன் என்று என்னை நீ அழைக்கவில்லையா
என்று கேட்டான் அந்த மனிதன்.
அழைத்தேன். அதுதான் என் பெயர்.
உண்மையாகவா?
ஆம், சிறிது மாற்றம் உண்டு. இரும்பிடர் தலையன் என்றுதான் என்னை அழைக்கின்றார்கள். தலைமயிரை பார்த்து வைத்த காரண பெயர்தான். இருந்தாலும் தாய் வைத்த பெயர். அதை துறக்க நான் இஷ்டப்படவில்லை.
மெல்ல மெல்ல நிதானமாக ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லுவது போல அந்த சொல்லை அந்த மனிதன் சொன்னாலும் அதை கேட்டதும் பூவழகியின் கண்களில் இருந்த கோபம், வெறுப்பு, இகழ்ச்சி அத்தனையும் மறைந்தன. திடீர் என்னை கீழே குனிந்து அவன் முன்பாக மண்டியிட்டு வணங்க முழங்காலை தாழ்த்தினாள். இரண்டு எட்டில் அவளுக்கும் தனக்கும் இடையில் இருந்த தூரத்தை கடந்த அந்த மனிதன் அவளுடைய இரு கைகளையும் பிடித்து குழந்தையை தூக்குவது போல தூக்கி அவளையும் நிறுத்திவிட்டு,
வேண்டாம் பூவழகி, வேண்டாம். மாரப்ப வேளின் மகள் ஒருவனுக்கு மண்டியிட்டாள் என்ற பெயர் வேண்டாம் என்றார் இருமிடர் தலையார்.
அவர் கூறிய வார்த்தைகளால் மிதமிஞ்சிய பெருமையும் தமிழ்நாட்டின் மிகச் சிறந்த கவிஞரும் ராஜதந்திரியுமான இரும்பிடர் தலையாரை சந்தித்து விட்டது அல்லாமல் ஏதேதோ பேசிவிட்டோமே என்ற காரணத்தால் ஓரளவு அச்சமும் பூவழகியின் உள்ளத்தை சூழ்ந்து கொண்டன. வஞ்சிமா நகருக்கு இரும்பிடர் தலையார் ஏன் வந்தார், எப்பொழுது வந்தார் என்பதை அறியாததால் திகைத்த பூவழகி,
தாங்கள் இன்னார் என்று அறியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் என்று பணிவு நிரம்பிய குரலில் கூறினாள். குழந்தைகள் பேசுவதில் தகப்பனுக்கு என்ன கோபம் இருக்க முடியும் பூவழகி? மழலை இன்பத்தையே அளிக்கிறது. குழந்தைகள் காலால் உதைப்பதும் கையால் அடிப்பதும் இன்பம்
என்று சொன்ன இருமிடர் தலையாரை ஆச்சரியத்தோடு நோக்கிய பூவழகி அவர் பிடியிலிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டாள். அவருடைய அரக்க தோற்றத்தை அகற்றவே ஏற்பட்டது போல கடை இதழில் சதா தவழ்ந்த புன் சிரிப்பு நன்றாக மலர்ந்தது. இந்த சிரிப்பில் அவருடைய விசாலமான முகம் எத்தனை ராஜுக்கலையை பெற்றது என்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள் பூவழகி. அவருடைய கவிதை கண்கள் ஏதோ கனவை காண்பது போல தூர பார்வையை கொண்டிருந்தாலும் அவற்றில் வெகு ஜாக்கிரதையும் கலந்திருப்பதை பூவழகி கவனித்தாள். திருமாவளவன் மாமனும் கவியும் ராஜதந்திரியுமான இரும்பிடர் தலையார் உரையுரை விட்டு கருவூருக்கு ஏன் வந்தார், எப்பொழுது வந்தார் என்று பூவழகியின் இதயத்தில் ஓடிய கேள்விகளுக்கு அவரே பதில் சொன்னார்.
மகளே, சோழ நாட்டில் சதி மேகங்கள் கூடி வருகின்றன. அந்த மேகங்களை வீசி சோழ நாட்டின் தெளிவான அரசியல் வானத்தை கருப்பாக்க முயலும் சூறாவளிகள் சோழ மண்டலத்தின் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. உறையூர் விகாரத்தை சமாளிக்க முன்பாக இந்த இரு பகுதிகளில் உள்ள நிலையை சமாளிக்க வேண்டியிருந்தது. அதற்காகவே கருவூர் வந்தேன். வந்த வேளையில் பாதியை நீ முடித்து விட்டாய். பாதியை கரிகாலனே முடித்து விட்டான். என் வேளை இனி சுலபமாகிவிட்டது.
கரிகாலனா? அந்த பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூவழகி.
நான் தான் சொன்னேன்
என்று கூறிக்கொண்டே வாயிற்படியை தாண்டி உள்ளே நுழைந்தார் சமநடிகள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.